நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
நமக்கு சத்திர சிகிச்சை ஏதேனும் மேற்கொள்ளப்பட வேண்டியிருந்தால் அதில் அனஸ்தட்டிஸ்ட் மயக்கவியல் மருத்துவ நிபுணரின் பங்கு அளப்பரியது. இந்நிலையில் நமக்கு சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்படும் போது நாம் கவனிக்க வேண்டிய பல அம்சங்கள் தொடர்பில் விளக்குகிறார் கடந்த 35 ஆண்டுகளாக அனஸ்தட்டிஸ்ட் மயக்கவியல் மருத்துவ நிபுணராக பணியாற்றும் டாக்டர் பால்வண்ணன் சிவலிங்கம் அவர்கள். அவரோடு உரையாடும் நான் ரேணுகா துரைசிங்கம். வணக்கம் டாக்டர் பால்வண்ணன் சிவலிங்கம்.
வணக்கம் ரேணுகா.
டாக்டர், நாங்கள் இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு துறை இந்த மயக்கவியல் துறை, அதாவது எங்களுக்கு ஏதாவது சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்படும் போது இந்த மயக்கவியல் நிபுணரின் பங்கு அளப்பரியது, அதை பற்றி சில முக்கியமான விடயங்கள் பற்றி நாங்கள் அறிந்து கொள்ளவிருக்கிறோம். அதை பார்ப்பதற்கு முதல் இந்த மயக்கவியல் மருத்துவர் அல்லது நிபுணர் அவரை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ளவிருக்கிறோம். இந்த அனஸ்தட்டிஸ்ட் என்று சொல்லுவோம், அனஸ்தீசியோலஜிஸ்ட் என்று சொல்லுவோம், இது இரண்டுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா? அதை முதலில் விளக்குங்கள்.
நீங்க கேட்ட கேள்வி வந்து ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா அனஸ்தட்டிஸ்ட் அனஸ்தீசியாலஜிஸ்ட் அப்படிங்கிறது இட் இஸ் அ இன்டர்சேஞ்சிங் சொல்றது, அதாவது போத் டேர்ம்ஸ் ஆர் யூஸ்ட் இன் டிஃபரெண்ட் கண்ட்ரிஸ் ஃபார் த சேம் பர்பஸ். அனஸ்தட்டிஸ்ட்னு சொல்லலாம், அனஸ்தீசியாலஜிஸ்ட்னு சொல்லலாம். ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அவங்களோட ட்ரெடிஷன், அதாவது எப்ப தொண்டு தொட்டு எப்படி சொல்லிட்டு இருக்காங்களோ அதை அப்படியே அவங்க ஃபாலோ பண்றது தான். அதனால இரண்டும் ஒன்று தான். ஆஸ்திரேலியால வி கால் தம் அனஸ்தட்டிஸ்ட், அதுவும் சொல்லிட்டு இருக்காங்க அனஸ்தீசியாலஜிஸ்ட் மாத்திரம்னு சொல்லிட்டு, பட் இதுவரையும் மாற்றல. அதே மேலை நாடுகளில் அமெரிக்காவில் இது அனஸ்தீசியாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க. பொதுமக்களுக்கு இது தெரியாத ஒரு விஷயம், பட் அதை நீங்க கேட்டது எனக்கு ஒரு திருப்தி அளிச்சிருக்கு. ஏன்னா அது வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும், நிறைய பேர் இது வந்து ரெண்டும் சேம் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இந்த அனஸ்தீசியா கொடுக்கறதுக்கு வந்து இது ஒரு ஒரு டாக்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தர் அவர் MBBS படிக்கணும். MBBS படிச்சதுக்கு அப்புறம் ஒரு 6 வருஷம் அனஸ்தீசியா ட்ரைனிங் எடுக்கணும், அதாவது ஸ்பெஷலிஸ்ட் ட்ரைனிங்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து அதுக்கப்புறம் அவருக்கு தேவையான எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ண பிறகுதான் அவங்க குவாலிஃபைடு அனஸ்தட்டிஸ்ட் வெளியில வர முடியும். அவங்க தான் வந்து குவாலிஃபைடு அனஸ்தட்டிஸ்டா இண்டிபெண்டா பொதுமக்களுக்கு ஒரு சேவையை செய்ய முடியும்.
சரி, தெளிவாக விளக்கினீர்கள். இப்போது விடயத்துக்கு வருவோம். இந்த அனஸ்தீசியா அதை பற்றி பார்ப்போம், என்னென்ன விதமான அனஸ்தீசியா இருக்கிறது?
அனஸ்தீசியா அப்படின்னாவே அதோட கிரீக் வேர்ட்ல ஏன் அப்படின்னா வித்தவுட், அப்படின்னா ஒண்ணும் இல்லை. அப்ப அனஸ்த் அப்படிங்கும் போது இட் இஸ் கால்ட் சென்சேஷன், அதாவது உணர்ச்சிகள். உணர்ச்சிகள் இல்லாமல் பண்றதுதான் அனஸ்தீசியா. இது வந்து ஒரு சாதாரண ஒரு பொதுமக்களுக்கு இன்ஃபார்ம் அனஸ்தீசியான என்னன்னு சொல்றதுக்கு இப்படிதான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் அனஸ்தீசியா கொடுத்தது வந்து 1842 அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அனஸ்தீசியாங்கிறத ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணி ஒரு சர்ஜரி நடந்தது. அதுல அவ்வளவு முன்னேற்றங்கள் நடந்திருக்கு இந்த அனஸ்தீசியால. அதனால இப்ப வந்து ஒரு அனஸ்தீசியா அப்படின்னா ஒண்ணு வந்து ஜென்ரல் அனஸ்தீசியா, அப்படின்னா உங்களை வந்து முழுசா செயலுக்கு செஞ்சு தூக்கம் வர மாதிரி பண்ணி வலியும் இல்லாத மாதிரி பண்ணி சர்ஜரி பண்ண பிறகு திருப்பியும் உங்களுக்கு செயல் ஃபுல்லா வர மாதிரியும் நீங்கள் தூக்கத்திலிருந்து வெளியில வந்தும் நார்மலா லைஃப் லீட் பண்றது ஜெனரல் அனஸ்தீசியான்னு சொல்றது. இன்னொரு அனஸ்தீசியா டைப் வந்து கால் ரீஜனல் அனஸ்தீசியா. ரீஜனல் அனஸ்தீசியானா உங்களுக்கு வந்து முதுகு தண்டுல ஒரு லோக்கல் அனஸ்தெட்டிக் ட்ரக்க கொடுத்தோம்னா வயிற்றுக்கு கீழே இருக்கும் பாகங்களை எல்லாம் செயலிழந்து செய்யலாம். ஸோ அப்போ வந்து நம்ம ஃபுல்லா உங்களுக்கு நீங்க உங்களை வந்து ஒரு தூக்கம் தேவைப்படாது, பட் ஆனா உங்களுக்கு வயிற்றுக்கு கீழே எந்த ஒரு உணர்ச்சிகளும் இல்லாத போது அந்த பாகங்களில் ஆப்ரேஷன் செய்யணும்னா அறுவை சிகிச்சை செய்யணும்னா அந்த இடத்துல ஈஸியா நம்ம வந்து அறுவை சிகிச்சையை செஞ்சுருக்கலாம். நீங்களும் அந்த சமயத்துல அவேக்கா கூட இருக்கலாம், ஆர் கொஞ்சம் செடேஷன் கொடுத்து கொஞ்சம் அப்படியே லேசா ஒரு தூக்கத்துல இருக்கலாம், ஆப்ரேஷன் முடிஞ்சிடும். இதுக்கு வந்து ரீஜனல் அனஸ்தீசியான்னு சொல்றது. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா குழந்தை பிறக்கும் போது கர்ப்பிணி பெண்களுக்கு வலி இல்லாம குழந்தை பிறப்பதற்கு முதுகு தண்டுல ஒரு ஊசி போடுவாங்க, இதுக்கால எபிடியூரல் அனஸ்தீசியான்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு டைப் ஆஃப் ரீஜனல் அனஸ்தீசியா. இது தவிர வேற ரீஜனல் அனஸ்தீசியா டெக்னிக்னு சொல்லும்போது, சப்போஸ் நான் ஒரு ஒரு கையில ஒரு ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா இந்த கைக்கு சப்ளை பண்ற நர்வ்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு அந்த நர்வ்கிட்ட லோக்கல் அனஸ்தீசியாவை கொடுத்தோம்னா அந்த கை ஃபுல்லா அப்படியே செயலிழந்து போகும், மற்ற உறுப்புகள் எல்லாம் பாடியில எப்பயும் போல உங்களுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும். இது ஒரு பெரிஃபெரல் நர்வ் பிளாக் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அது வந்து ஒரு டைப் ஆஃப் ரீஜனல் அனஸ்தீசியா. இதெல்லாம் இல்லாமல் ஒருத்தருக்கு வந்து ஒரு கொலனோஸ்கோப்பியோ கேஸ்ட்ரோஸ்கோப்பியோ பண்ணும்போது அவங்களுக்கு செடேஷன், டீப் செடேஷன் சொல்லுவோம், அவங்களுக்கு ஒரு செடேஷன், அவங்க வந்து கம்ப்ளீட்டா ஸ்லீப்னு சொல்ல முடியாது பட் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஸ்லீப், பட் அவங்க அவங்களே பிரீத் பண்ணிக்குவாங்க. ஆனால் கேஸ்ட்ரோஸ்கோப்போ கொலனோஸ்கோப்போ அவங்களுக்கு பண்ணும்போது அவங்களுக்கு எதுவும் தெரியாது. அது முடிஞ்ச உடனே அந்த செடேஷன் கொடுக்கறத நிறுத்தினோம்னா உடனே எழுந்திருச்சுவாங்க. ஸோ இது ஒரு டைப் ஒன்று. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அனஸ்தீசியா கேன் பி அட்மினிஸ்டர்ட், பட் அது எந்த டைப் ஆஃப் அனஸ்தீசியா அப்படிங்கிறது அந்த டாக்டர் தான் முடிவு பண்ணுவார், பெஸ்ட் ஃபார் தட் பர்டிகுலர் பேஷண்ட்.
சரி, இப்போது முக்கியமான கேள்வி டாக்டர், இது பலருக்கும் இருக்கின்ற ஒரு பயம் அல்லது கேள்வி, அதாவது எங்களுக்கு மயக்க மருந்து கொடுக்கிற சந்தர்ப்பங்கள் எழுந்தால் அதனால் ஏதாவது பக்க விளைவுகள் அல்லது பின் விளைவுகள் இருக்குமா என்பது, அதை பற்றி சொல்லுங்கள்.
பின் விளைவுகள் அப்படிங்கிறது எந்த ப்ரொசீஜர் நீங்க மெடிசன்ல, அனஸ்தீசியா மட்டும் இல்ல, எந்த மெடிசன்ல எந்த ஒரு ட்ரக்கோ ஆர் ப்ரொசீஜரோ பண்றோம்னா அதுல பின் விளைவுகள் கண்டிப்பாக இருக்கும். அந்த பின் விளைவுகள் கம்மிப்படுத்தப்படுத்தத்தான் நம்ம வந்து இந்த மாடர்ன் மெடிசன் சொல்றது வந்து வளர்ந்துகிட்டே இருக்குது. அப்ப என்ன பின் விளைவுகள் வரும் அப்படின்னா, பின் விளைவுகள் காமனா வர்றது ஒரு சைட்ல இருக்கும், ஆனா ரேர், அதே சமயத்துல ரொம்ப டேஞ்சரஸ் இன்னொரு சைட்ல சொல்லலாம். இப்ப காமனா ஒருத்தருக்கு ஒரு அனஸ்தீசியா கொடுக்கும்போது என்ன சைட் எஃபெக்ட்ஸ் வரும்னா, எஸ்பெஷலி ஜெனரல் அனஸ்தீசியா கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து சோர் த்ரோட், அதாவது நாங்க வந்து உங்களுக்கு அனஸ்தீசியா கொடுக்கும்போது மூச்சு குழல்ல ஒரு டியூப் மாறி போட்டு அது வழியா தான் நாங்க பிரீத்திங் கொடுக்க முடியும் உங்களுக்கு. அப்போ கொடுக்கும் பொழுது அந்த சோர் த்ரோட்டுங்கிறது ஒரு காமன் பின் விளைவு, உங்களுக்கு வந்து அந்த சோர் த்ரோட் இருக்கும். அப்புறம் எல்லா ட்ரக்ஸ் நாங்க யூஸ் பண்ற ட்ரக்ஸ் எல்லாம் நிறைய ட்ரக்ஸ் வந்து காஸ் வாந்தி வர்ற மாதிரி இருக்கும், ஆனால் வராது. நாசியா அண்ட் வாமிட்டிங் காமன் சைட் எஃபெக்ட்ஸ். அது இல்லாம பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் லைக் நர்வ் டேமேஜ், இப்போ ஜெனரல் அனஸ்தீசியால எப்பயும் நீங்க கொடுத்துருக்கும் போது நீங்க வந்து உங்களுக்கு உணர்வுகளோ எதுவும் இல்லாம அப்படியே நீங்க படுத்திருப்பீங்க. அந்த நர்வோட ஃபங்க்ஷன்ல கொஞ்சம் மாறுபாடு ஏற்படலாம். அது யூஸ்வலா அப்படி ஏற்படும் போது அது தானா ரெக்கவர் ஆயிடும் ஓவர் த பீரியட். இந்த மாதிரி ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து காமன் சைட் எஃபெக்ட்ஸ், இட் இஸ் நாட் அ சீரியஸ் சைட் எஃபெக்ட்ஸ். சீரியஸ் சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் என்ன வரலாம் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, வெரி வெரி ரேர், அதாவது ஒரு இப்பத்தைக்கு பியூரா அனஸ்தீசியா கொடுத்தனால ஒருத்தர் இறந்து போறான்னா அது வந்து ஒரு 1 in 50,000 to 60,000 அனஸ்தீசியா கொடுக்கும் போது ஒரு ஆளுக்கு அந்த மாதிரி வரலாம். அதுக்கு வேரியஸ் காசஸ் இருக்குது, ஏன்னா அவங்களோட ஹார்ட் முதவே ஃபெயில் ஆயிருக்கலாம், லங்ஸ் முதவே ஃபெயில் ஆயிருக்கலாம், கிட்னி முதவே ஃபெயில் ஆயிருக்கலாம். அவங்க ஹார்ட் வந்து ரொம்ப வீக் ஆகும்போது அனஸ்தீசியா கொடுக்கும்போது அது அந்த ஹார்ட் வந்து அதை கோப் அப் பண்ண முடியாமல் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி ஒரு நிறைய காஸ் இருக்குது, அது வந்து வெரி வெரி ரேர். அப்புறம் இன்னொரு காமன் ரிஸ்க் வந்து அலர்ஜி, அதாவது அலர்ஜினா நாங்கள் கொடுக்குற ட்ரக்ஸுக்கு ஏதாவது ஒரு ட்ரக் வந்து காஸ் கேன் காஸ் அலர்ஜி. அந்த அலர்ஜி வந்தாலும் ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ல என்ன ஆகும்னா அது வந்து ஒரு மைல்டா வந்துட்டு போயிடும். ஆனால் அந்த அன்காமன் வெரி சீரியஸ் சைட் எஃபெக்ட்ஸ் என்னன்னா கார்டியோவாஸ்குலர் கொலாப்ஸ். இது வந்து வெரி 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 ரேர் இன்சிடென்ட். ஜென்ரலா இன்னும் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் நான் சொல்லிட்டே போலாம், பட் அதுக்கு டைம் இல்லை, அது தேவையும் இல்லைங்கிறது என்னுடைய நோக்கம்.
அனஸ்தீசியா கொடுப்பதற்கு முதல் சாப்பிடக்கூடாது என்று சொல்வார்கள் இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். எங்களுக்கு சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்படுவதற்கு எவ்வளவு நேரத்துக்கு முதல் நாங்கள் சாப்பிடுவதை நிறுத்த வேண்டும் அல்லது ஃபாஸ்டிங் இருக்க வேண்டுமா, அதை பற்றி ஒரு விளக்கத்தை தாருங்கள்.
அதாவது இப்போ ஒரு ஆபரேஷன் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, நீங்க வந்து இத்தனை மணி நேரத்துல இருந்து இத்தனை மணிக்கு நீங்க சர்ஜரிக்கு வரணும், அந்த சர்ஜரி வர்றதுக்கு முன்னாடி இத்தனை மணிலிருந்து நீங்க வந்து சாலிட் ஃபுட், அதாவது திட பொருட்கள் எதையும் இத்தனை மணிலிருந்து உண்ணக்கூடாது, தண்ணீர் அல்லது இந்த மாதிரி லிக்விட் ஐட்டம்ஸ் வந்து இத்தனை மணிலிருந்து நீங்க எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முதல் காரணம் என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது, அதனால இந்த எஸ்பிஎஸ் ரேடியோவை கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கு இது ஒரு முக்கியம் என்னன்னா, எதனால நம்ம வந்து டாக்டர் வந்து உங்களை ஃபாஸ்டிங்ல வர சொல்றாரு பிஃபோர் ஜெனரல் அனஸ்தீசியா ஆர் எனி டைப் ஆஃப் சர்ஜரி அப்படின்னா, முக்கியமான காரணம் ஒரு ஒரு பொருளை நீங்க சாப்பிட்டீங்கன்னா அந்த சாப்பிட்ட பொருள் வந்து உங்க கேஸ்ட்ரிக்ல இருந்து கீழே குடலுக்கு போறதுக்கு ஒரு டைம் இருக்கு, இட்ஸ் கால் கேஸ்ட்ரிக் எம்டிங் டைம். அந்த கேஸ்ட்ரிக் எம்டிங் டைம் வந்து ஒரு வேறுபாடோட இருக்கும். ஒரு சில பேத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் மோர் ஆர் லெஸ் ஒரு கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கமா, பட் ஒரு 6 hours அப்படிங்கிறது ஒரு தோராயமான ஆவரேஜ். அதனால நாம என்ன சொல்றோம்னா, அடல்ட் பேஷண்ட்ஸ் ஒரு எலக்டிவ் சர்ஜரி, அதாவது ஒரு சர்ஜரிக்கு முதவே புக் பண்ணி உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ ரெண்டு நாளைக்கு முன்னாடியோ முதவே தெரியறது, அதாவது எலக்டிவ் சர்ஜரி, அந்த மாதிரி வரும்போது 6 hours நீங்க வந்து திடப்பொருள் எதுவும் எடுத்துக்க கூடாது, சாலிட் ஃபுட். 2 hours வந்து கிளியர் லிக்விட், அதாவது கிளியர் லிக்விட் அப்படிங்கும்போது கிளியர் லிக்விட் அதாவது வாட்டர் ஆர் எனி அதர் லிக்விட் விச் யூ கேன் சீ த்ரூ. ஒரு சில பேர் கேட்பாங்க கிளியர் லிக்விட்னா நான் ஆல்கஹாலும் கிளியர் லிக்விட் தானே அதை எடுக்கலாமா, அது தவறு. ஏன்னா ஆல்கஹால் வந்து உங்களோட கேஸ்ட்ரிக் எம்டிங்க டிலே பண்ற வழிய ஒரு பொருள். அதனால என்ன பண்ணணும், நீங்க நைட் பிஃபோர் சர்ஜரி லைட் மீல் விச் இஸ் நாட் கன்சிஸ்ட் ஆஃப், அதாவது நீங்க வந்து நிறைய இறைச்சியோ அல்லது கொழுப்பு சேர்ந்த பொருட்களையோ எடுத்துக்க கூடாது. ஏன்னா அது வந்து கேஸ்ட்ரிக் எம்டிங் டைம் வந்து அந்த பொருள்களுக்கு ஜாஸ்தி கம்பேர்ட் டு நார்மல் டயட். நீங்க பல்ஸோ அல்லது வெஜிடபிளோ சாப்பிட்டீங்கன்னா அதனால அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஆல்கஹாலையும் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 6 hours பரவாயில்ல. பட் ஒரு சில பேருக்கு அந்த 6 hours நீங்க நார்மலா சாப்பிட்ற சாப்பாடு கூட பத்தாது, ஏன்னா அவங்களுக்கு வேற பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு டாக்டரே சொல்லுவார் நீங்க இன்னும் அதிகமா அளவுக்கு நீங்க ஸ்டார்வேஷன் இருக்கணும்ன்ட்டு. இப்ப நார்மலா இப்ப நீங்க ஏதாவது சாப்பிட்றீங்க, அது ஆக்சிடென்டலா உங்க உணவு குழலுக்கு போறதுக்கு பதிலாக மூச்சு குழலுக்கு போச்சுன்னா உடனே இரும்பல் வரும், நீங்க இரும்பிடுவீங்க, உடனே அந்த நீங்க மூச்சு குழலுக்கு போனது வெளியில வந்துடும். ஸோ அது வந்து உள்ள லங்குக்கு போகாது. பட் இதுல என்ன ஆகுன்னா, உங்களை கம்ப்ளீட்டா செயலிழக்க செய்யும் போது உங்களோட காஃப் ரிஃப்ளக்ஸுங்கிறத கம்ப்ளீட்டா நீங்க செயலிழந்துடுறீங்க. அப்ப என்ன ஆகும், உங்களோட ஸ்டொமக் கண்டென்ட்ஸ் மேல வந்துச்சுன்னா அது வந்து நுரையீரலுக்குள்ள போய் அந்த ஆக்சிஜனேஷன் கம்ப்ளீட்டா பிரச்சனை ஆகிவிடும். சரியா கடைபிடிக்காமலோ அல்லது வேறுபடியாக செய்து விட்டு அதை மறைத்து திருப்பி ஆபரேஷன் பண்ணிட்டு பண்றது நினைக்கிறது வந்து உயிருக்கு ஆபத்தான். அதுதான் முக்கியம். ஒரு சில பேஷண்ட் வந்து தே கான் ஃபாஸ்ட், நடுவில் எந்திரிச்சு சாப்பிடுவாங்க, அதை வந்து வெளியில சொல்ல மாட்டாங்க. அது வெளியில சொல்ல எங்களுக்கு எப்படி தெரியும், அப்ப நாங்க வந்து அவர்களை அனஸ்தீசியா கொடுக்கும்போது அந்த ஸ்டொமக் கண்டென்ட் வந்து மூச்சுக்குள்ளலுக்கு போயிடும். அப்புறம் ஃபர்தரா அவங்க எல்லாம் திருப்பி விசாரிச்சு பார்க்கும்போது தெரியும் அவங்க நடுவில் சாப்பிட்ருக்காங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. ஏன்னா அதுக்காக தான் நான் எல்லா பேஷண்ட்டையும் நான் கேட்பேன், எதனால அவங்கள நான் இப்போ ஆறு ஸ்டார்வேஷன் பண்ணணும் உங்களுக்கு தெரியுமான்னு, நிறைய பேருக்கு தெரியாது. இந்த இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நேயர்களுக்கு கண்டிப்பாக இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
அடுத்தது டாக்டர், இப்ப நாங்கள் வழக்கமாக எங்களுக்கு வேறு ஏதாவது நோய்களுக்காக மருந்துகள் எடுத்துக்கொண்டிருப்போம், அதை விட இன்னும் சிலர் ஹேர்பல் மருந்துகள் எடுப்பார்கள், விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எடுப்பார்கள். இப்படியாக ஏதாவது ஒரு மருந்து பொருள் எடுக்கின்ற ஒருவருக்கு அனஸ்தீசியா கொடுக்கும் போது ஏதாவது சிக்கல்கள் ஏற்படுமா?
கண்டிப்பாக. இப்போ ஒரு மருந்து கொடுத்து எடுத்துட்டு இருக்கும் போது இன்னொரு மருந்து கொடுக்கும் போது கண்டிப்பாக இன்டராக்ஷன் வரும். அது வந்து அனஸ்தீசியா மட்டும் இல்ல, மற்ற ட்ரக்ஸும் கூட. அதனாலதான் டாக்டரிடம் எதையும் நீங்கள் மறைக்க கூடாது அப்படிங்கிற சொல்றது. அதாவது எல்லாத்தையும் ஓப்பனா சொன்னீங்கன்னா அவர்கள் இவங்களுக்கு முதல்ல இந்த ட்ரக் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க, அந்த ட்ரக்குக்கு எந்த பக்க விளைவுகளும் வராம இன்டராக்ட் இல்லாத ஒரு ட்ரக்கை இந்த வியாதிக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்து அவர் கொடுப்பாரு. அதே தான் அனஸ்தீசியாலையும் எங்களுக்கு தெரியணும் நீங்க என்னென்ன ட்ரக் எடுத்துட்டு இருக்கிறீங்க, அந்த ட்ரக் எடுக்கிறதுக்கும் நாங்கள் கொடுக்க வேண்டிய அனஸ்தீசியாக்கும் என்ன ரியாக்ஷன் இருக்குன்னு பார்த்துட்டு வி மாடிஃபை த டோஸ் ஆர் வி மாடிஃபை த ட்ரக் ஆர் சேஞ்ச் த ட்ரக். ஸோ ஸோ மெனி திங்ஸ் வி கேன் டூ டு மேக் அனஸ்தீசியா சேஃபர் ஃபார் யூ. அதுலேயும் வந்து ஒரு சில ட்ரக்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் வந்து நீங்கள் எடுக்க வேண்டாத ட்ரக்ஸ் எல்லாம் முதல்ல சொல்லிடுவோம். இந்த ட்ரக்ஸை வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி நிறுத்துங்க, இல்லைன்னா அன்னைக்கு காலையில் நிறுத்துங்க. இப்போ டயபெட்டிக்கு டேப்லெட் எடுத்துட்டு இருக்கவங்க எல்லாம் இந்த ஃபாஸ்டிங் இருக்கும்போது அடுத்த அந்த காலையில அந்த டயபெட்டிக் டேப்லெட்டை எடுக்க வேண்டியது கூடாது, ஏன்னா பிளட் சுகர் ரொம்ப கம்மியாயிடும். இன்சுலின் எடுத்துட்டு இருக்கவங்களும் ஒன்னா இன்சுலினை வந்து கொஞ்சம் குறைக்கணும், இல்லைன்னா கம்ப்ளீட்டா அதை காலையில எடுத்துக்க கூடாது. இந்த மாதிரி ஒரு சில ட்ரக்ஸ் வந்து கண்டிப்பாக எங்களோட அனஸ்தீசியா ட்ரக்ஸோட இன்டராக்ட் ஆகும். அதனால நீங்க முன்னாடியே சொல்றது நல்லது. இப்போ நார்மலாக இப்போ ஒரு அனஸ்தீசியா கொடுக்குறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு சில பேஷண்ட்ஸ்லாம் மெஜாரிட்டி ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து எங்களுக்கு கிளினிக் இருக்குது, அதாவது ப்ரீ அட்மிஷன் கிளினிக். அது வந்து ஒரு வித்தின் அ வீக் ஆர் ஸோ நீங்கள் வந்து அந்த கிளினிக் வருவீங்க, அங்கே அனஸ்தீசியத்தை பார்ப்பீங்க, அங்கே ஃபார்மசிஸ்டும் இருப்பாங்க, அவங்க எல்லாம் பார்த்து அவங்கள்ட்ட சொல்லிடுவாங்க, நீ இந்தந்த ட்ரக் இருக்குது, இந்தந்த ட்ரக்கை நீ வந்து இத்தனாம் தேதி எல்லாம் கடைசியாக எடுக்கணும், இந்தந்த ட்ரக்கை நீ வந்து கண்டினியூவாக எடுத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு. இந்த கண்டினியூவாக எடுத்துக்கிட்டு இருக்க ட்ரக்கை நீங்கள் கண்டினியூவாக அவங்க சொல்கிறத கண்டிப்பாக எடுக்கணும். இப்போ ஒரு சில பேர் வந்து பிளட் ப்ரெஷர் டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா அன்னைக்கு காலையில் நார்மலாக ஒரு டோஸ் எடுக்கிறாங்கன்னா அன்னைக்கு காலையில் அந்த 2 hours பிஃபோர் சர்ஜரி கிளியர் லிக்விட் அலவுடுன்னு சொல்கிறோம்ல, அந்த டைமில் அந்த 2 hoursக்கு முன்னாடி ஒரு சிப்ஸ் ஆஃப் வாட்டரில் அந்த டேப்லெட்டை நீங்கள் எடுத்துக்கணும். அதனால் அந்த ஃபார்மசிஸ்டும் அந்த டாக்டர்ஸும் முதவே அட்வைஸ் பண்ணிடுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த சான்ஸே கிடையாமல் அட்வைஸ் பண்ணாமல் யார் இருந்தாங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி ட்ரக் எடுத்து எந்த ட்ரக்கும் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணு. அதுதான் என்னோட அட்வைஸ்.
எனக்கு ஒரு சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்படுகிறது, அனஸ்தேசியா கொடுக்கப்படுகிறது, அதன் பின்னர் நான் என்னென்ன விடயங்களுக்கெல்லாம் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லுங்கள்.
முக்கியமான ஒரு பேஷண்ட்டுக்கு அனஸ்தேசியா கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் சொல்லுவது என்னன்னா, நீங்க ஒரு சில பேஷண்ட் அன்னைக்கு வந்துட்டு அன்னைக்கே வீட்டுக்கு போவாங்க, அதாவது கால் டே சர்ஜரி ப்ரொசீஜர். அவங்கள்ட்ட முக்கியமா நான் சொல்றது என்னன்னா, உங்களுக்கு உங்க கூட இருக்கிறதுக்கு ரெஸ்பான்சிபிள் அடல்ட் யாராவது இருக்காங்களா அவங்கள டேக் கேராக பண்ணுறதுக்கு, அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வீட்டுக்கு போகக்கூடாது, உங்களுக்கு சர்ஜரி பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஒரு இதில், நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் தான் அந்த சர்ஜரி நடக்கும் அப்படின்னு சொல்லிடுவோம். அதே சமயத்தில் அவங்க ரெஸ்பான்சிபிள் அடல்ட் அவங்க கூட இருந்தாலும் ஃபஸ்ட்டு 24 hoursக்கு தே ஷுட் நாட் ஆப்ரேட் மிஷினரி ஆர் தே ஷுட் நாட் டிரைவ் எனி வீக்கிள். இது வந்து வெரி முக்கியமான ஒரு இது. ஏன்னா ஒரு ஜெனரல் அனஸ்தீசியாவோ அல்லது கொலோனோஸ்கோபி கேஸ்ட்ரோஸ்கோபி சஜேஷன் கொடுக்கும் போதும் அதோட எஃபெக்ட் வந்து இட் வில் லாஸ்ட் அட்லீஸ்ட் 24 hours, சம்டைம் ஈவன் மோர். அதனால 24 hours ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம சொன்னாலும் 24 hoursல நீங்களே அசஸ் பண்ணிக்கணும், அதாவது நம்மளுக்கு வி ஆர் ஓகே டு டிரைவா அப்படின்ற. ஓ 24 hours ஆயிருந்தாலும் நான் ஸ்டில் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா ட்ரௌசியாக இருக்குது அப்படின்னா பண்ணாதீங்க. இந்த மிஷினரியோ அது வேலைக்கு போகிறதோ நடக்கிறதோ தனியாகவோ வேண்டாம். ஒரு நாளைக்கு இன்னொரு நாளைக்கு லீவ் போட்டு வீட்டில் இருந்துட்டு கம்ப்ளீட்டாக ரெக்கவரி ஆகி யூ ஆர் ஃபுல்லி கான்ஃபிடென்ட் டு டூ ஆல் தோஸ் திங்ஸ் தென் யூ கோ டு ஒர்க். இதுதான் வந்து காமனாக நம்ம சொல்கிறது. இது இல்லாமல் சப்போஸ் நீங்கள் ஒரு ஒரு சில டைப் ஆஃப் சர்ஜரி எடுக்கிறீங்க, அந்த டைப் ஆஃப் சர்ஜரியில் இன்பேஷண்டாவோ ஒரு 2 நாளைக்கு இருந்துட்டு அப்புறமே நீங்கள் வீட்டுக்கு போனீங்களாலோ இல்லை முன்னாடியே அன்னைக்கே வீட்டுக்கு போனீங்களாலோ அந்த டைப் ஆஃப் சர்ஜரிக்கு வர காம்ப்ளிகேஷன்ஸை அவங்க சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி இந்த இதெல்லாம் வந்துச்சுன்னா உடனடியாக நீங்கள் ஹாஸ்பிட்டலில் காண்டாக்ட் பண்ணி ஏஎன்ஐக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் உங்களுக்கு வீட்டுக்கு போகிறீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்னா முக்கியமாக திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அதை செக் பண்ணிவிட்டு அதை கம்ப்ளீட்டாக ஓகேன்னு தெரிஞ்ச பிறகு போகிறது தான் நல்லது.
மிக நன்றி டாக்டர் பால்வண்ணன், மிக தெளிவாக விளக்கினீர்கள். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். வணக்கம்.
நன்றி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.